எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், நாடக மேடை மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், நன்மையால் வெல்வோம். அந்த கிராமத்தில் ஓர் ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரர் இருந்தார். வேட்டைக்காரரிடம் அவர் வேட்டைக்கு பயன்படுத்தும் வேட்டை நாய்கள் சில இருந்தன. வேட்டைக்காரரின் நாய்கள் அடிக்கடி வேலி தாண்டி சென்று விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதறுவதுமாக இருந்தன. இதனால் கலக்கமுற்ற விவசாயி தன் அண்டை வீட்டுக்காரரான வேட்டைக்காரரை சந்தித்து, "அப்பா, உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கொள். அவை அடிக்கடி என் பகுதிக்குள் வந்து ஆடுகளை தாக்குகின்றன, காயப்படுத்துகின்றன" என்றார். வேட்டைக்காரர் சற்று கோபத்துடன், "இதோ பார், ஆட்டை துரத்துறது கடிக்கிறது இதெல்லாம் நாயோட குணம். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ" என்றார். இதைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி வேட்டைக்காரரின் நாய்களால் தான்படும் துன்பத்தை எடுத்துக் கூறி அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிக்கும் வேட்டைக்காரருக்கும் இடையே உள்ள பிணக்கை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர், "என்னால் பஞ்சாயத்தை கூட்டச் செய்து அந்த வேட்டைக்காரரை தண்டித்து அபராதம் விதித்து அவரின் நாய்களை கட்டிப்போடச் செய்ய முடியும். ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஓர் எதிரியை சம்பாதிக்க நேரிடும். உனக்கு அது சொந்த வீடு, அவருக்கும் அது சொந்த வீடு. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரர் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா?" என்று கேட்டார். பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி, "அண்டை வீட்டுக்காரரை ஒரு நண்பனாக பார்ப்பதில்தான் தனக்கு விருப்பம்" என்றார். அடுத்து பஞ்சாயத்து தலைவர் சில விடயங்களை அவரிடம் சொன்னார். வீட்டுக்கு வந்த விவசாயி தனது பட்டியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளிலேயே மிகவும் அழகான இரண்டு குட்டிகளை எடுத்துச் சென்று வேட்டைக்காரரின் இரண்டு மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளித்தார். குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்தது ஒரே மகிழ்ச்சி. இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரர் நாய்களை சங்கிலியில் கட்டிப்போட வேண்டியிருந்தது. யாரும் சொல்லாமலே அவர் நாய்களை சங்கிலியால் பிணைத்தார். தனது மகன்களுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டிகள் பரிசளித்ததை தொடர்ந்து பதிலுக்கு அவருக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்பி தான் காட்டிலிருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை பரிசளித்தார் வேட்டைக்காரர். இருவருக்குள்ளும் நல்லுறவு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ஆடுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட மன அமைதி முக்கியமல்லவா?
உள்ளதை சொல்வேன் நாடகம், எழுதியவர் ரமணி.
என்னங்க?
என்ன மங்களம்?
நம்ம பையனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருந்தோங்க.
நான் அத பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு எப்போ வந்தாச்சு.
அப்படியா? பையனுக்கு எங்க பொண்ணு பாக்கறது? விவரமா தான் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சொல்றேன். இந்த பாரு, நாம நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. நம்ம காலத்துல நாம இனிமே உழைச்சி பணக்காரர் ஆக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல.
சரி, அதுக்கு என்ன செய்ய போறீங்க?
அதுக்கு நம்ம புள்ள கல்யாணத்தை தான் நான் முக்கியமா தேர்ந்தெடுத்திருக்கேன்.
எப்படி?
சொல்றேன். நாளைக்கு நாம ஒரு இடத்துக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அங்க வந்து பாரு என்னோட திறமைய.
அங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்களேன்.
எல்லாம் அங்க வந்து பாரு, தெரியும். நான் பேசும்போது நீ வாய மூடிக்கிட்டு இருந்தாலே போதும்.
சரி, நீங்க சொல்றபடியே செய்யற. நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போற இடம் எப்படி? வசதி வாய்ப்பு உள்ளவங்க தானா இல்ல நம்மள மாதிரி நடுத்தரம் தானா?
நடுத்தரமா? அப்படிப்பட்ட இடத்த நான் திரும்பி பாப்பேனா? இந்த இடம் எக்கச்சக்கமான வசதி, பணமாவே லட்சக்கணக்கில் தேரும். அப்புறம் பங்களா, காரு, அது இதுன்னு ஏகப்பட்ட சொத்து.
ஏங்க, அவ்வளவு வசதி உள்ளவங்க நம்மள மாதிரி உள்ளவங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களா?
கொடுக்க வைக்கணும். அதுலதானே ஐயாவோட திறமைய அடங்கியிருக்கு. சரி சரி, நீ நாளை காலையில நேரத்தோட தயாராயிரு, நாம போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துடலாம்.
சரிங்க.
வணக்கம். என் பேரு கண்ணையன். நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா
தெரியும், பொண்ணு பாக்க.
என்ன இவ்வளவு சரியா சொல்லிட்டீங்க?
எல்லாம் தரகர் சொன்னாரு.
என்கிட்ட உங்க விலாசத்தை கொடுத்துட்டு உடனே வந்து உங்ககிட்டயும் விவரத்தை சொல்லிட்டு போயிட்டாரா தரகரு? பலே கெட்டிக்கார ஆளுதான். இது என் மனைவி மங்களம். மங்களம், இவர் தான் பொண்ணோட அப்பா.
வணக்கங்க.
வணக்கம்மா, உட்காருங்க.
அப்புறம் நான் என்ன பத்தின விவரங்கள் எல்லாம் சொல்லிடுறேன். நாங்க இப்போதைக்கு நடுத்தர வருமானம் உள்ள குடும்பம் தான். பையன் ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனோட சம்பளத்துலதான் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு.
அப்படியா?
நான் அப்படியாங்கும் போதே உங்களுக்கு சுதி குறையுது. எனக்கு தெரியுது. என்னடா, ஒரு சாதாரண குடும்பம் தன்னோட நிலைமைய புரிஞ்சுக்காம லட்சாதிபதியான நம்ம குடும்பத்துல வந்து தைரியமா பொண்ணு கேக்குறானேன்னு நீங்க யோசிக்கிறீங்க அதானே?
இது வந்து
கோட்டையம்பட்டி பண்ணையாருன்னு கேள்விப்பட்டிருக்கலா நீங்க?
ஆமா, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பெரிய கோடீஸ்வரராச்ச.
ஆமா, அவரோட நெருங்கிய உறவுக்காரங்க தான் நாங்க.
அப்படியா? பெரிய இடத்து உறவுக்காரங்கன்னு சொல்றீங்க, அதனால என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும்
பொறுங்க பொறுங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அந்த பண்ணையாருக்கு புள்ள குட்டி எதுவும் கிடையாது. அதோட வயசாயிட்டதால இப்பவோ அப்பவோ இந்த உலகத்தை விட்டே போக போற நிலைமையில இருக்காரு.
அப்படியா?
ஆமா, வாய் பேச முடியாம படுத்து படுக்கையா வாதம் வந்து கிடக்கிறாரு. அவருக்கு என் பையன் மேல ரொம்ப உயிர். இப்ப கூட என் பையன் அவரை பார்க்க போயிட்டாருன்னா பக்கத்திலேயே நாட்கணக்கில் உட்கார வச்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு. கண்ணுல இருந்து தாரதாரியா தண்ணி கொட்டும்.
ஏங்க,
அந்த அளவுக்கு பாசுங்க. அவர் என் பையனை தன்னோட சொந்த புள்ள மாதிரி நினைச்சிருக்காரு. அதனால அவர் சாகரத்துக்கு முன்னாடி அத்தனை சொத்துக்களையும் என்னோட பையனுக்கே எழுதி வைக்க போறார்.
அப்படியா?
ஆமாங்க. இப்ப நடுத்தர வர்க்கம் தான் நாங்க. ஆனா அந்த பண்ணையார் மட்டும் செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மறுநாளே நாங்க உங்களை விட பெரிய பணக்காரங்க.
கோடீஸ்வரங்கன்னு சொல்லுங்க.
ஆமா, கோடீஸ்வரங்க தான். இப்ப சொல்லுங்க, நாங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தது நியாயம் தானே?
ரொம்ப ரொம்ப நியாயங்க. உங்க வெள்ள மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட வாரிசு இல்லாத அந்த பண்ணையார் சொத்து எப்படியும் உங்களுக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் பொண்ண உங்க பையனுக்கு தர எனக்கு பூரண சம்மதம். என்ன சொல்றீங்க?
முதல்ல பொண்ணை பாக்கலாம்.
ரொம்ப நல்லது. செங்கமலா, பொண்ண அழைச்சிக்கிட்டு வா.
ஏங்க, நீங்க செய்யறது சரியில்லைங்க. நம்ம தூரத்து சொந்தக்காரரு பண்ணையாரோட சொத்து நம்ம பிள்ளைக்குதான் வரப்போகுதுன்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட அளந்து விட்டீங்களே.
தோபாரு, காசா பணமா, நமக்கு எதுக்கு கடவுள் வாயப்படைச்சிருக்காரு? இப்படி எல்லாம் பேசி காரியத்தை சாதிக்குதான்.
இருந்தாலும் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா?
அப்படி பேசுனதுனால இப்ப எப்படி சுலபமா நம்ம காரியம் முடிஞ்சது பாத்தியா? நமக்கும் பொண்ண புடிச்சு போச்சு, அவரும் பண்ணையார் சொத்து நம்ம பையனுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டுதான் பொண்ண கொடுக்க சம்மதிச்சாரு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பேச்சுதான். இல்லாட்டி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு எந்த லட்சாதிபதி பொண்ண கொடுக்க வருவான் சொல்லு?
அதெல்லாம் சரிதாங்க. நீங்க பாட்டுக்கு பண்ணையார் சொத்து நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு அங்க ஒரு பொய்ய சொன்னீங்களே, அது எனக்கு பிடிக்கலங்க.
இந்த பாரு, பண்ணையார் நமக்கு உறவுங்கிறது உண்மைதானே?
ஆமா.
இருக்கிற அந்த கொஞ்சம் உண்மையை வச்சுக்கிட்டு என்னோட வாய் செவடால மத்ததெல்லாம் நான் கற்பனையா சொன்னேன், அவ்வளவுதான்.
இதுக்காக நீங்க மாட்டிக்க போறீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த பண்ணையார் வீட்டுல போய் விசாரிக்காமல பொண்ண குடுத்துருவாங்க நினைக்கிறீங்க?
விசாரிக்கட்டுமே. இப்ப என்ன, பண்ணையார் நமக்கு உறவான்னு கேப்பாங்க, அவருக்கு நம்ம பையன் மேல பாசம் அதிகமானு கேப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆமான்னு தானே அந்த பண்ணையார் வீட்டுல உள்ள மேனேஜர் சொல்லுவாரு. இதுலயே நாம பாதி கிணற தாண்டிட்டோம்ல.
சரி, சொத்த பண்ணையார் நம்ம பையனுக்கு தான் எழுதி வைக்க போறாரான்னு கேட்க மாட்டாங்களா?
கேக்கட்டுமே. பண்ணையாரோட போக்க யாரும் கணக்கே எடுக்க முடியாது. அவர் தன்னோட முடிவை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார். இது அந்த மேனேஜருக்கும் தெரியும். பண்ணையாரு சொத்தை என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு தெரியும்னு தான் அவர் சொல்லுவார். அதனால சொத்து உண்டா இல்லையான்னு பொண்ணு வீட்டுக்காரங்களால சரியா கணிக்க முடியாது. அதோட பண்ணையாரு பேச முடியாம வாதம் வந்து படுக்கையில் இருக்காரு. அவர்கிட்டயும் இவங்க கேட்க முடியாது பாத்தியா. அவர் சம்சாரமும் செத்து போயிட்டதால சொத்து பத்தி சரியான முடிவுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களால வர முடியாது. அதனால இந்த நிலைமையிலேயே நாம சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுவும் பண்ணையார் சாகரத்துக்குள்ள.
எதுக்கு அப்படி செய்யணும்?
என்ன நீ விவரம் புரியாதவளா இருக்கிறிய? அவர் செத்துட்டா சொத்தை என்ன செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும். அநேகமா அவர் தர்மத்துக்கு தான் எல்லா சொத்தையும் எழுத போறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால நம்ம பிள்ளைக்கு சொத்து கிடைக்காத விவரம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பேச்சு மாறிடுவாங்க. அதனால இப்ப சம்மதம் கொடுத்த கையோட கல்யாணத்தை நாம முடிச்சிடலாம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து நமக்கு வரலன்னு தெரிஞ்சதும் பொண்ணு வீட்டுக்காரங்க தகராறு பண்ண மாட்டாங்களா?
இவ்வளவு தூரம் பேச்சிலேயே அசத்தி பெரிய லட்சாதிபதியை மடக்கி போட்டவன் அப்ப சமாளிக்க மாட்டானா? இந்த பாரு, கல்யாண தேதியை குறிச்சு கல்யாண பத்திரிகையும் அடிச்சாச்சு.
அப்படியா?
பின்ன விடுவனா நானு? வெறும் பேச்சாலேயே இந்த உலகத்தையே வாங்கிட மாட்டானா? சரி, பசிக்குது, சோத்து போடு. மங்களம், எப்படி நம்ம பையன் கல்யாணம் எப்படி ஜாம் ஜாம்னு நடந்து முடிஞ்சிருச்சு பாத்தியா? நீ என்னமோ அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருந்திய. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பையனும் மருமகளும் கார்ல வந்து இறங்க போறாங்க பாரு.
அதோ கார் வந்துருச்சுங்க. ஆனா சம்பந்தியும் நம்ம பையனும் மட்டும்தான் வராங்க, பொண்ணு காணுமே.
அதாங்க, எங்க வாங்க சம்பந்தி, எங்க என் மருமக?
அவ உன் மருமக இல்லையா, என் பொண்ணு.
அது சரிதாங்க.
பாய முடியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? கோட்டையாம்பட்டி பண்ணையாரு சொத்தெல்லாம் உன் பையனுக்கு தான் எழுதி வைக்க போறாருன்னு இப்போ சொத்த தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு.
அது வந்து
பேசாதயா, பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண இந்த வீட்டுக்கு இனிமே என் பொண்ணு வரமாட்டா, உன் பையனோட வாழவும் மாட்டா. நான் போறேன்
தம்பி.
சே, உங்களை என் அப்பான்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி ஏமாத்தி பொய் சொல்லி அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்னு நான் உங்களை கேட்டேனா? உள்ளத பேசி நல்லதை செய்யறதை விட்டுட்டு இல்லாதத பேசி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, இனிமே நான் உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்.
ஏங்க, இப்படி காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? வாங்க சாப்பிட.
சாப்பாடு என்ன மங்களம், பெரிய சாப்பாடு. நம்ம பையிலே என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான் பாத்தியா?
அவன் சொல்றதுலயும் என்னங்க தப்பு இருக்கு? என்னமோ எனக்கு வாய் இருக்கு. நான் பேசுற பேச்சுல இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவேன்னு பையனுக்கு பண்ணையார் கதைய சொல்லி பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இதனால வாழ்க்கையை இழந்த நம்ம மக உங்களோட பித்தலாட்டமான பேச்ச வெறுத்து உங்களை இதுவும் ஒரு பொழப்பான்னு கேட்டுட்டு போறான். பாவம், உங்களாலதான் அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு.
உண்மைதான் மகளா, உண்மைதான். கடவுள் நமக்கு நாக்க கொடுத்திருக்கிறது இப்படி உள்ளதை இல்லாதது மாதிரியும் இல்லாதத உள்ளது மாதிரியும் சொல்றதுக்கு இல்ல, உள்ளத உள்ளபடியே சொல்றதுக்கு தாங்க. நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய நம்ம பிள்ளையும் மருமகளும் இப்படி பிரிஞ்சு வாழறத நான் பாக்குறேனே, இதுவே என் தப்புக்கு பெரிய தண்டனை தான் மங்களம், பெரிய தண்டனை தான்.
இனிமேலாவது உள்ளத உள்ளபடியே சொல்ல கத்துக்கங்க. வாங்க, நாம போய் பொண்ணோட அப்பா கிட்ட உங்க தப்ப சொல்லி கையில கால விழுந்தாவது பொண்ணு அழைச்சிட்டு வந்து அவங்களை சேர்த்து வைக்கிற வழிய பாப்போம். புறப்படுங்க.
உள்ளதை சொல்வேன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ரமணி. இதில் பங்கு பெற்றவர்கள் ஸ்ரீதர், ராஜபக்ஷா, குமார், விஜயகுமாரி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள்.
நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வாயாக, வாழ்வு வரலாறாக மாறுகின்றது என்ற தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 54வது உலக சமூக தொடர்பு நாளுக்கென ஜனவரி 24 இவ்வெள்ளியன்று செய்தி வெளியிட்டுள்ளார். வருகிற மே மாதம் 24ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் 54வது உலக சமூக தொடர்பு நாளுக்கென வெளியிட்டுள்ள செய்தியில், அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய கதைகள் சொல்லும் சோதனைகளை தவிர்த்து வாழ்வது எக்காலத்தையும் விட இக்காலத்தில் கத்தோலிக்கருக்கு அதிகம் தேவைப்படுகின்றது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை. மனிதர்கள் கதைகள் சொல்பவர்கள் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்கு கதைகளோடு தங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது என்று கூறியுள்ள திருத்தந்தை, நாம் யார் என்பதை புரிந்து கொள்ளவும் உணர்த்தவும் கதைகள் உதவுகின்றன என்று கூறியுள்ளார். நம் கதைகளின் பதிவுகள் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அவற்றை கடவுளிடம் சொல்வது ஒருபோதும் பயனின்றி போகாது என்றும், நம் கதையை ஆண்டவரிடம் சொல்வது அவர் நம்மீதும் மற்றவர் மீதும் வைத்துள்ள பரிவன்பில் நுழைவதாகும் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார்.
மற்றவரை தவறாக தீர்ப்பிடவும் போட்டி மனப்பான்மைக்குள் நுழையவும் புரணி பேசுதலில் நம்மையே உட்படுத்தவும் இட்டுச் செல்லும் பொறாமை என்ற புழு குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வெள்ளியன்று தனது மறைவுரையில் கேட்டுக்கொண்டார். ஜனவரி 24 இவ்வெள்ளி காலையில் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை, தாவீது மீது அரசர் சவுல் கொண்டிருந்த பொறாமை எவ்வாறு அழிந்தது என்பது பற்றி விளக்கும் இந்த திருப்பலியின் முதல் வாசகத்தை மையப்படுத்தி மறைவுரையாற்றினார். சவுலின் கற்பனையில் அவரின் பொறாமை தாவீதை கொலைக்காரராக எதிரியாக நோக்க வைத்தது, நாம் பொறாமைப்படும்போது நாமும் இதைப்போல்தான் நினைக்கின்றோம் என்று திருத்தந்தை எடுத்துரைத்தார். சவுலுக்கு நிகழ்ந்தது போல பொறாமை சோப்பு நுரை போல் வெடித்துவிடும், ஏனெனில் பொறாமை குறித்த எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே நம் இதயங்கள் பொறாமை என்னும் புழுவிலிருந்து காப்பாற்றப்பட கடவுளிடம் அன்றாடுவோம் என்று திருத்தந்தை தன் மறையுரையில் கூறினார்.
அருளாளர் மற்றும் வணக்கத்துக்குரியவர் நிலைகளுக்கு உயர்த்துவதற்கென புண்ணிய நற்பண்புகளை கொண்ட 13 மறைசாட்சிகள் மற்றும் 5 இறை ஊழியர்களின் வாழ்வு தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வியாழனன்று அனுமதி அளித்துள்ளார். அருளாளர் மற்றும் புனிதர் நிலைகளுக்கு உயர்த்தும் பணிகளை ஆற்றும் பேராய தலைவர் கர்தினால் ஆஞ்சலோ பெச்சு அவர்கள் ஜனவரி 23 இவ்வியாழன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து இந்த ஆவணங்களை சமர்ப்பித்தார். கப்புச்சின் சபையைச் சேர்ந்த பெனதேத்தோ கிராமெனெட் அவர்களும் அவரோடு சேர்ந்த இருவரும் 1936 ஸ்பெயின் நாட்டிலும் இயேசுவின் திருஇதய மறைப்பணியாளர் சபையின் அருள்பணியாளர்களாகிய ஜுசப்பே மரியா கிரான் சியரா அவர்களும் அவரோடு சேர்ந்த இருவரும் 7 பொதுநிலை விசுவாசிகளும் குவாத்தமாலாவில் 1980 1991 இடைப்பட்ட காலத்திலும் விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்டனர்.
வயது முதிர்ந்தோருக்கு மேய்ப்பு பணி என்ற தலைப்பில் ஜனவரி 29 வருகிற புதனன்று 3 பன்னாட்டு கருத்தரங்கு ஒன்றை பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிடாவை ரோம் நகரில் நடத்தவுள்ளது. வயது முதிர்ந்தோர் சமுதாயத்தில் முக்கியமானவர்களாக மாறி வருகின்றனர் மற்றும் அவர்கள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்து வருவதை அடுத்து இந்த கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. இக்கருத்தரங்கு குறித்து வத்திக்கான் செய்திக்கு பேட்டியளித்த பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிடாவையின் தலைவர் கர்தினால் கெவின் ஃபாரல் அவர்கள் இப்போதைய உலகில் நிலவும் புறக்கணிப்பு கலாச்சாரம் மக்களை ஒதுக்கி வைக்கின்றது என்று கூறினார்.
ஒவ்வொரு மனிதரிலும் கடவுளின் அன்பு பிரசன்னமாயிருப்பதை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் வெளிப்படுத்தும் நோக்கத்தில் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் புருனை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை மலேசியாவில் தேசிய காரித்தஸ் அலுவலகத்தை திறப்பதற்கு தீர்மானித்துள்ளது. மலேசிய சமுதாயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிறர் அன்பு, மனித முன்னேற்றம், ஒருமைப்பாடு, வளர்ச்சி போன்ற திட்டங்களில் கத்தோலிக்க திரு அவையும் அதிக ஈடுபாட்டுடன் இருப்பதை வெளிப்படுத்தும் நோக்கத்திலும் இப்புதிய காரித்தாஸ் அலுவலகம் திறப்பதற்கு ஆயர்கள் தீர்மானித்துள்ளனர். உலகளாவிய காரித்தாஸ் அமைப்பில் 160 மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கின்றன.
தொழிற்சாலைகளை அதிக அளவு கொண்டிருக்கும் நாடுகள் பசுமை இல்ல வாயு வெளியேற்றங்களை குறைப்பதற்கு இணங்காவிடில் இந்த உலகம் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலிலேயே வாழ வேண்டியிருக்கும் என்று ஐநா அவையின் பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டேரஸ் அவர்கள் ஜனவரி 23 இவ்வியாழன் என்று கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் தாவோஸ் நகரில் ஜனவரி 21 செவ்வாய் என்று துவங்கியுள்ள உலக பொருளாதார கூட்டமைப்பின் 50th மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்களுக்கு குட்டேரஸ் அவர்கள் ஆற்றிய உரையில் இவ்வாறு கூறினார். காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் காரணமாக 2008 முதல் 2019 வரை சராசரியாக 24 பில்லியன் மக்கள் உலக அளவில் இடம்பெயர்ந்துள்ளனர்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.